அவர் ராஜாவா இருந்தாலும் சக்கரவர்த்தியா இருந்தாலும் பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 3 பதம் 31, மூன்றாவது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுத்ரையே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷ் நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி போதி நிஷ்டிகி ஸ்ரீ பகவான் உவாச, ஏமே மதம் இதம் நித்யம், ஏமே மதம் இதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவா, அனுதிஷ்டந்தி மாணவா ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ, ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ முஷ்யந்தே அபி கர்மபி, முஷ்யந்தே தே அபி கர்மபி, முஷ்யந்தே தே அபி கர்மபி. ஏமே மதமிதம் நித்யாம் அனுதிஷ்டந்தி மாணவா ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ முஷ்யந்தே தாபி கர்மபிஹி. ஏமே மதமிதம் நித்யாம் அனுதிஷ்டந்தி மாணவா ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ முச்சந்தே தே அபி கர்மபி. ஏமே மதமிதம் நித்யாம் அனுதிஷ்டந்தி மாணவா ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ முச்சந்தே தே அபி கர்மபி. ஸ்ரீ பகவான் உவாச, ஏமே மதமிதம் நித்யாம் அனுதிஷ்டந்தி மாணவா ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ முஷ்யந்தே தே அபி கர்மபி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரண அரவிந்த பக்திவேதன் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். பொருளுரை. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைகளையே வேத ஞானம் எல்லாவற்றின் சாரம் என்பதால் அது நித்தியமான உண்மையாகும். பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையே வேத ஞானம் எல்லாவற்றின் சாரம் என்பதால் அது நித்தியமான உண்மையாகும். வேதங்கள் நித்தியமானவை, அதுபோலவே கிருஷ்ண உணர்வின் இந்த உண்மையும் நித்தியமானதாகும். ஒருவன் இறைவனிடம் பொறாமை கொள்ளாமல் இத்தகைய கட்டளைகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நம்பிக்கை இல்லாத பல எண்ணற்ற தத்துவவாதிகள் கீதைக்கு உரை எழுதுகின்றனர். செயல்களின் விளைவுகள் எனும் பந்தத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெறப் போவதே இல்லை. அதே சமயம் இறைவனின் சட்டங்களில் அசையாத நம்பிக்கையுடைய சாதாரண மனிதனும் கர்ம விதிகளின் விலங்குகளிலிருந்து விடுபட முடியும். கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இயலாவிடனும் தோல்வியையும் நம்பிக்கையின்மையையும் கருதாது எதிர்ப்பின்றி இக்கொள்கைகளை பின்பற்றி உழைத்தால் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்வு பெறுவது நிச்சயம். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சிலாகையா தத்சுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாகிருஜாதம் சககணரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சகனலலிதா ஸ்ரீவிசகம் ச நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகஸ்வாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகிருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமா ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஹரே கிருஷ்ணா. ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவா சத்தாவந்து அனுசூயந்தோ முஷ்யந்தே தே அபிகர்மபிஹி. யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். கிருஷ்ணருடைய பகவத்கீதை வந்து அவருடைய உபதேசங்களை, பகவானுடைய கட்டளை வந்து யாரெல்லாம் ஸ்ரத்தையா எடுத்துக்கிறாங்களோ, நம்பிக்கையோட நிறைவேற்றும் நினைக்கிறாங்களோ, கிருஷ்ணர் மேலேயும் பகவத்கீதை மேலேயும் பொறாமை இல்லாமல் இருக்காங்களோ, அவங்க செயலுடைய வினைகளிலிருந்து விடுபடும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. முதல்ல நமக்கு சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை வேணும். பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம், அது வந்து கிருஷ்ணர் எதுக்காக அந்த சாஸ்திரம் கொடுத்தாருன்னா, நம்மள எல்லாம் வந்து கர்ம வினையிலிருந்து விடுவிக்கதான். ஜீவாத்மா வந்து தன்னுடைய ஆதாரமான நிலையை மறந்து நம்ம எல்லாருமே நம்ம இந்த சரீரம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இந்த உடல் அப்படிங்கிற தளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம், நிறைய பாவகாரியங்கள் செய்யறோம், செயலுடைய வினையில மாட்டிக்கிறோம். எது நல்ல செயல், எது எது தீய செய்ததுன்னு தெரியாம அந்த பிரச்சனையில் நம்ம சிக்கின்றோம். அப்ப நமக்கு வந்து அறிவுறுத்தற்காக தான் கிருஷ்ணர் சாஸ்திரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த அறிவுரைகள் மேல நமக்கு நம்பிக்கை வேணும். முதல் கிருஷ்ணருடைய பகவத்கீதை மேலையும் பாகவதத்து மேலையும் நம்பிக்கையோட பக்தர்கள் இருந்து கேட்கும். அதுக்கப்புறம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை உணர்வு வந்து எல்லா ஜீவராசிகிட்டையும் இருக்கு. எந்த மாதிரி பொறாமைனா, முதல்ல கிருஷ்ணர் மேலே நமக்கு பொறாமை. ஏன் கிருஷ்ணர் மட்டும் பகவான் அப்படிங்கிற பொறாமை எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருமே பகவான் தானே, ஏன் கிருஷ்ணரை மட்டும் பகவான் சொல்லணும் அப்படிங்கிற பொறாமை. அந்த பொறாமை முதல்ல நம்ம கிருஷ்ணர்கிட்ட நமக்கு ஆரம்பிக்குது. கிருஷ்ணரையே அனுபவிக்கணும், கிருஷ்ணனே எஜமானா இருக்கணும், நான் எஜமானா இருப்பேன், நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். கிருஷ்ணர் மேல உள்ள பொறாமைனாலதான் நம்ம இந்த சரீரம் எடுத்துட்டு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப அது அறியாமை தானே. ஒன்னு பொறாமை, இன்னொன்னு பொய் அகங்காரம். நமக்கு பொய் அகங்காரம் இருக்கு. பொய் அகங்காரம் என்னது? தன்னை இந்த உடலோட சம்பந்தப்படுத்திட்டு உடல் சம்பந்தமான புலன்ப விஷயங்களில் ஈடுபடுறதுதான் பொய் அகங்காரம். அப்புறம் அறியாமை, மாயை. இந்த உலகம் வந்து நித்தியமானது, இன்னும் இங்க நான் செய்யக்கூடிய செயலெல்லாம் வந்து என்னை சந்தோஷப்படுத்தும், நான் எப்படியாவது இங்க வந்து என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்திடுவேன் இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மாயை, அறியாமை. இந்த மாதிரி நம்ம வந்து கட்டுண்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். கை கால்கள் கட்டுப்பட்டு எப்படி ஒருத்த வந்து தவிப்பானோ அந்த மாதிரி ஒரு கட்டுண்ட நிலையில இந்த ஜீவாத்மா இந்த உடல்ல வாழ்ந்துருக்கு. சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ண பகவான் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கட்டுண்ட ஜீவன்களான நம்மளை விடுவிக்கிறதுக்காக இங்க வர்றார். அதனாலதான் இங்க பகவத்கீதை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்ல எப்படி நமக்கு தெரியும் நம்ம கட்டுண்ட நிலையில வாழ்றோன்னு? தெரியாது இல்லையா? அறியாமல் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அப்ப கிருஷ்ணர் வந்து நம்மள எல்லாம் அறியாமல் விடுவிக்கிறதுக்காக இங்க தோன்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கொண்டு தரீங்க போ. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க கொஞ்சம் உட்கார்ந்து, ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தில் எதுக்கு தோன்றாருன்னா, நம்ம எல்லாம் அறியாமல் இருந்து விடுவிக்கிறதுக்காக. சாஸ்திரம் என்ன, நல்ல செயல் என்ன, தீய செயல் என்ன, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த சாஸ்திரத்து மேலேயும் அவர் மேலேயும் நமக்கு நம்பிக்கை வரணும். சில சமயங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த உலகத்தில் தோன்றி நமக்கு சாஸ்திர விதிகள் எல்லாம் புகற்றார், பகவத்கீதை மூலமா ஸ்ரீமத் பாகவதம் மூலமா. அதை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நடைமுறையில் எப்படி அதை பயிற்சி பண்றது, அவருடைய ரகசியங்கள்ல என்ன, வேதங்களுடைய ரகசியம் என்ன, வேதத்தினுடைய சாரம் என்ன, அது எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில எளிமையா அதை பின்பற்றது, அதெல்லாம் இன்னும் நமக்கு தெளிவாக சொல்றதுக்கு கொடுக்கறதுக்காக இன்னும் நமக்கு வந்து ரொம்ப சுலபமா வேதங்களில் சொன்ன விஷயங்களை ரொம்ப சுலபமா பயிற்சி பண்றதுக்காக சில சமயங்களை கிருஷ்ணர் ஆச்சாரியர்களை அமைச்சு வைக்கிறாங்க. அந்த ஆச்சாரியர்கள் வந்து இந்த உலகத்தில் தோன்றி நமக்காக நிறைய உதவிகள் செய்யறாங்க. எப்படி வேதங்களை புரிஞ்சுக்கிறது, வேதங்களுடைய சாரத்தை எப்படி நம்ம நல்லா புரிஞ்சுட்டு பகவானுக்கு பக்தி செய்யறது. உண்மையில வேதங்களுடைய சாரமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். வேதேச சர்வை ரகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே, வேதங்களை முற்றிலும் தெரிஞ்சுன்றது நானே சொல்றார் கிருஷ்ணர் பகவத்கீதையில். எப்படி வேதங்களுடைய இறுதி லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், அதை பகவத்கீதையிலே பகவான் உறுதிப்படுத்தியிருக்கார். அந்த பகவத்கீதையை இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நித்தியமான சேவகர்களை அவருடைய ஆன்மீக லோகத்திலிருந்து அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி அவங்க இந்த உலகத்துல தோன்றி நமக்கு சுத்தி இருக்கிற நிறைய குழப்பங்கள் எல்லாம் போக்குறாங்க. குறிப்பா இந்த காலத்துல நிறைய குழப்பங்கள், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, புத்த மத கொள்கையை பின்பற்றுறவங்க, ஜெயின மத கொள்கையை பின்பற்றுறவங்க, அப்புறம் கடவுளை ஏதோ ஒரு ஒளியா ஜோதியா அவருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லி அதை வழிபடுறவங்க, இந்த மாதிரி நிறைய குதர்க்கமான தத்துவங்களை பின்பற்றுறவங்க, குருட்டுத்தனமான வழிபாடு செய்யறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கான நிறைய குருமார்களும் இருக்காங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா, ஜனங்களுக்கு பகவான் மேல இயல்பான பக்தி, யாருமே பகவான் பற்றியோ அவருடைய லீலைகளை பற்றியோ அவருடைய தெய்வீகமான தோற்றம் அவருக்கு நமக்குள்ள சம்பந்தத்தை வந்து கொடுக்க மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுதுல்ல, ஏன்னா அவங்க வந்து பல தத்துவங்கள்ல மாட்டின் இருக்காங்க, அதுதான் அவங்க உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஜனங்களுக்கு தெரியாது வைஷ்ணவ சித்தாந்தம் எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு சிறப்பானது. அதை இந்த உலகத்துக்கு போட்டதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை அனுப்பிச்சு வைக்கிறார், தன்னுடைய சகாக்களை அனுப்பிச்சு வைக்கிறார். பொதுவா ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேதங்களை பயன்படுத்திட்டாங்க, ஆனா அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய தனக்கு சாதகமான விஷயம் அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. வேதங்களை படிக்கிறதுனால நான் பகவானை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அதோடைய லட்சியம், அதோடைய தாத்பரியம் அதுதான். அதை விட்டுட்டு இந்த வேதத்துல இந்த யாகம் பண்ண சொல்லியிருக்கு, இந்த யாகம் பண்ண எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதான் பலன் நோக்கு செயல் சொல்றது, அந்த பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல். அப்போ வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாகம் செய்யும்போது யாகத்தில் நிறைய மிருகங்களை பலியிடுவாங்க, பசு குதிரை நிறைய மிருகங்களை யாகத்தில் பலியிடுவாங்க. ஜனங்க வந்து தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, தனக்கு வந்து நிறைய செல்வம் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்பாவி உயிரினங்களை கொண்டு இருந்தாங்க வேதங்களை பயன்படுத்தி. வேதங்களை சொல்லியிருக்கே யாகத்துல மிருகத்தை பலியிடலான்னு, அப்ப ஏன் பண்ணக்கூடாது, வேதத்துல தான் பரிந்துரைச்சிருக்கே யாகத்துல மிருகத்தை பலியிடலான்னு. அதனால அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டாங்க, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேதத்தினுடைய லட்சியத்தை விட்டுட்டாங்க. ஆனா வேதத்துல யாகம் பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்குங்கிறத மட்டும் எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு நிறைய மிருகங்களை யாக குண்டத்துல போட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது பகவானுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் வந்து வேதம் கொடுத்தது எதுக்காகனா, இவங்க எல்லாரும் வந்து என்ன புரிஞ்சுட்டு எங்கிட்ட வரணுங்கிறதுக்காக. அதுதான் இந்த வேதத்துடைய சாரம், வேதத்துடைய தத்துவமே அதுதான். வேதம் படிக்கிறது வந்து பகவான் சரணடைகிறது தான். ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிராமணர்கள் பண்டிதர்கள்லாம் அதை செய்யாம வேதத்துல யாகம் செய்து அந்த யாகத்துல அவர்களுடைய பலனை அனுபவிக்கணும், மிருகவதை நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த மிருகவதை நிப்பாட்டுறதுக்காக பகவான் புத்தரா தோன்றினார். பகவான் ஜெகதீசன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேசவன், அவர் வந்து புத்தருடைய ரூபத்தை எடுத்துட்டார், புத்தரா தோன்றினார். ஏன் புத்தரா தோன்றினார், நிந்தசி யஜ்ஞ விதே ரஹஹா ஸ்ருதி ஜாதம். வேதங்கள்ல வந்து மிருக பலி சொல்லியிருந்தா அதை பண்ணிட்டு இருந்ததுனால புத்தர் வந்து அதை நிப்பாட்டினார். புத்தர் எப்படி நிப்பாட்டினாருன்னா, வேதமே கிடையாதுன்ட்டார். யார் சொன்னா வேதம் எல்லாம் இருக்குன்னு, வேதம் கிடையாது, ஆத்மா கிடையாது, எல்லாமே நம்முடைய ஆசை தான் காரணம். நீங்க ஆசைக்கு தான் இப்படி எல்லாம் பண்றீங்க, ஆசையை தோறந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா வாழலாம், எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போறோம், எல்லாமே பூஜ்யம், சூன்யவாதம். சூன்யவாதம்னா ஒண்ணுமே கிடையாது, ஆத்மா கிடையாது, இந்த உலகம் கிடையாது, வேதம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஜனங்க மத்தியில போதனை பண்ணார் புத்தர். அவருடைய காலத்துல புத்தர் ஏன் வந்து அந்த மாதிரி போதனை பண்ணார்னா, கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, வேதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் நம்முடைய ஆசைதான் காரணம். அந்த உங்களுடைய ஆசையினாலதான் நீங்க மிருகத்தை பலியிடுறீங்க, இப்படி நீங்க உயிர் வதை பண்ணி சாப்பிடுறீங்களே, இது கொடூரமான செயல் அப்படின்னு அகிம்சையை போதிச்சார். நிந்தசி யஜ்ஞ விதேரஹாஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தரிசித்த பசுகாதம். பசுன்னா விலங்கு, விலங்குல யாகத்துல போடுறத தடை பண்ணார் புத்தர். அந்த சமயத்துல புத்தர் தத்துவத்தை நிறைய பேர் தீவிரமா எடுத்துட்டாங்க. நிறைய அரசர்கள், அசோகர், நீங்க வரலாற்று எல்லாம் படிச்சிருப்பீங்க, நிறைய அரசர்கள் வந்து புத்த மதம் வந்தப்போ ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மிருக வதையை நிப்பாட்டாங்க, மிருக வதை பண்றதெல்லாம் நிப்பாட்டாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, கடவுளே கிடையாது, கடவுள் கிடையாது, வேதம் கிடையாது, ஆத்மா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த தத்துவத்தை, புத்த தத்துவ, புத்தருடைய கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வேதத்தை நிராகரிச்சா என்ன ஆயிடும், திரும்ப பாவகாரியம் தான் செய்வாங்க இல்லையா. வேதத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல யாகம் பண்ண சொல்லியிருக்கு, அதுக்காக அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற விஷயத்தை நம்ம நிராகரிக்க கூடாது. அந்த விஷயம் எதுக்காக சொல்லியிருக்கு, ஏன் சொல்லியிருக்குங்கிறத பார்த்துட்டு அதை தெரிஞ்சு வச்சுட்டு, வேதத்துடைய ரகசியம் என்ன, அது நாம இறுதியா என்ன அடையணும், அதுதான் முக்கியம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, வேதத்துல மிருகவதம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால புத்தர் என்ன பண்ணிட்டாரு, வேதமே கிடையாதுன்றார். அப்ப அவர் வேதத்தையெல்லாம் நிராகரிச்சதுனால எல்லாரும் அவங்கவுங்க மனம் போன போக்குல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாஸ்திர விதிகளை பின்பற்றாம ரொம்ப அசுரத்தனமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒண்ணுமே கிடையாது, கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, அப்புறம் என்ன இருக்கு, வேதம் கிடையாது, ஒண்ணு, நம்ம யாருக்கெல்லாம் என்ன சரிப்படுதோ அது பண்ணல, என்ன சரி தோணுதோ அது பண்ணலாம், நம்முடைய ஆசைதான் காரணம் அப்படின்னு புத்தர் போதிச்சார். அந்த மாதிரி புத்தர் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேரு சாஸ்திரங்கள்லாம் வேதங்கள்லாம் நிராகரிச்சு புத்த மதத்தை ரொம்ப தீவிரமா தழுவிண்டாங்க. பாரத இந்தியா முழுவதும் பயங்கரமா பரவிட்டு இருந்தது புத்த மதம். இப்போ அந்த சமயத்துலதான் பகவான் என்ன பண்ணுவார்னா, ஆதிசங்கரர் அனுப்பிச்சார், சங்கராச்சாரியர், பகவத் பாதர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் வந்து சிவபெருமானுடைய அவதார், சிவபெருமான் வந்து ஆதிசங்கரா தோன்றினார். மாயாவாதம் அசஸ்தாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தமுச்சதே மயேவ விகிதான் தேவி கலு பிராமண மூர்த்தினா. சிவபெருமான் வந்து பார்வதி தேவிட்ட சொல்றார் கைலாசத்துல, மாயாவாதம் அசஸ்தாஸ்திரம், மாயாவாதம்னா பொய் சாஸ்திரம், அதாவது புத்தர் சொன்ன தத்துவம் என்னன்னா சூன்யவாதம். ஞாபகம் வச்சுருங்க, புத்தர் சொன்ன தத்துவம் சூன்யவாதம், எல்லாமே சூன்யம் தான், பூஜ்யம் தான், ஒண்ணுமே கிடையாது. அந்த புத்தருடைய தத்துவத்தை முறியடிக்கணுமா இல்லையா, அதுக்கு ஆதிசங்கர் வந்தார். அவர் வந்து மாயாவாதம் கொண்டு வந்தார். மாயாவாதம் என்னன்னா, அவர் வந்து நிரூபிச்சார், கடவுள் இருக்காரு, ஆனா நம்ம தான் கடவுள், கடவுள் நம்மளும் ஒண்ணு. அவர் வந்து பிரம்மம், கடவுள்ங்கிறது வந்து பிரம்மம், நம்மளும் பிரம்மம் தான், அந்த பிரம்மம் நம்மளும் ரெண்டு ஒண்ணு தான். பிரம்மம் தான் சத்தியம், இந்த உலகம் பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு ஆதிசங்கர் சொன்னார். அப்ப ஆதிசங்கர் என்ன பண்ணார்னா, ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்தார் புத்தருடைய தத்துவத்தை முறியடிக்கிறதுக்காக. இந்தியா முழுக்க பயங்கரமா பிரயாணம் செஞ்சார், பிரயாணம் பண்ணார். அந்த காலத்தில் நடந்துதான் போகணும், இந்த மாதிரி பஸ் கார்லாம் கிடையாது, நடந்தே போகணும். நடந்து போய் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசையில நாலு மடங்களை நிறுவனர். கிழக்குல வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, வடக்குல வந்து ஜோஷி மட் சொல்லி பத்ரிநாத்ல, பத்ரி ஆசிரமத்தில் ஜோஷி மட் அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை தொடங்கினார். அப்புறம் தெற்குல சிங்கேரி மட் அப்படின்னு ஒரு மடம், சிங்கேரி மடம் இருக்கு, அதை தொடங்கினார். அதுக்கப்புறம் துவாரகால துவாரகால துவாரகா மடம், ஜெகநாதபுரியில கோவர்த்தன மடம், கோவர்த்தன மடம், துவாரகா மடம், சிங்கேரி மடம், அப்புறம் ஜோஷி மட், ஜோஷி மடம். இந்த நாலு மடங்களையும் நாலு திசையிலையும் நிறுவி தன்னுடைய சிஷியர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி புத்த தத்துவத்தை விரட்டி அடிச்சிட்டார் ஆதிசங்கர். இல்லாட்டி இப்போ வந்து இந்தியாவில் முழுது எல்லாம் புத்த தத்துவம் மாறி இருப்பாங்க, எல்லாருமே அப்படி மொட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படி ஏதோ போவாங்க வருவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி புத்த தத்துவத்தை வந்து ஆதிசங்கர் தான் விரட்டி அடிச்சார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருனா, நேரடியா சாஸ்திரத்துக்கு உண்மையான விளக்கம் கொடுக்கல, அவர் பொய் விளக்கம் கொடுத்துட்டார். ஏன் அப்படி செஞ்சாரு, அது பகவானே விருப்பம். பகவான் என்ன பண்ணாருனா, ஏற்கனவே ஜனங்கள்லாம் வேதம் இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட போய் வேதம் இருக்கு கிருஷ்ணர் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட ஆத்மாவே இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றேன் போய் கிருஷ்ணர் தான் பகவான் சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க வேதத்தை ஏத்துக்கு வைக்கணும். கடவுளை ரெண்டாவது ஏத்துக்கிறது பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் வேதத்தை ஏத்துக்கு வைக்கணும். அப்ப வேதத்தை அவங்க ஏத்துக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும். அதுதான் ஆதிசங்கரர் பண்ணார். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? எல்லாமே பிரம்மம் சொல்லியிருக்கு. நம்ம பிரம்மம், நம்ம இல்ல, நம்ம ஆத்மா இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம ஆத்மா தான் நம்ம பிரம்மம், கடவுளும் பிரம்மம், நம்மளும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடுவோம். அத்வைதம்னா ரெண்டு கிடையாது, ஒன்று தான், கடவுளும் நம்மளும் ஒன்று தான் அப்படிங்கிறத மாயாவாத தத்துவம். மாயாவாதம் அசத் சாஸ்திரம், சத் அப்படின்னா உண்மையான சாஸ்திரம், அசத்னா உண்மை இல்லாத சாஸ்திரம். மாயாவாதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மை ஏவி விகிதான் தேவி கலு பிராமண மூர்த்தினா. ஓ தேவி பார்வதி, நான் கலியுகத்தில் ஒரு பிராமண குலத்தில் பிறக்க போறேன். அந்த பிராமண குலத்தில் பிறந்து மாயாவாத தத்துவத்தை பிரச்சாரம் செய்ய போறேன், பொய் தத்துவம் பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போறேன். ஏன்னா இது பகவானுடைய கட்டளை, இது என்ன பண்ண சொல்லியிருக்க அப்படின்னு சிவபெருமான் வந்து ஆதிசங்கரா எர்ணாகுளம் பக்கம் காலடின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தோன்றினார். அங்க தோன்றி பாரதம் முழுதும் பிரயாணம் செய்து மாயாவாத தத்துவத்தை பிரச்சாரம் செய்தார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் புத்த தத்துவத்தை விட்டுட்டாங்க. புத்த தத்துவத்தை விட்டுட்டு ஆதிசங்கருடைய மாயாவாத தத்துவத்தை தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க. பெரிய பெரிய பண்டிதர்கள், பிராமணர்கள், வித்வான்கள், பெரிய பெரிய அரசர்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே ஆதிசங்கருடைய தத்துவத்தை உறுதியாக பிடிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் பயங்கரமாக ஆதிசங்கர் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து நிலைநாட்டினார். யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு அவர் பண்ணிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜனங்க இப்ப ஓரளவுக்கு சாஸ்திரத்தை ஏத்துட்டாங்க. ஆதிசங்கர் நிறைய விளக்கம் கொடுத்தார், வேதத்துக்கு புராணத்துக்கு உபநிஷதங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்து எல்லாரையும் சாஸ்திரத்தை ஏத்துக்க வச்சுட்டார், திரும்ப வேதங்களே ஏத்துக்க வச்சுட்டார். ஆனா என்ன ஆயிடுச்சு? இப்போ வேதத்தை ஏத்துட்டாங்க, ஆனா கடவுள் எல்லாம் நம்ம எல்லாம் கடவுள் தான், நம்மளும் கடவுள் ஒண்ணுதான் அப்படிங்கிறது புத்த தத்துவத்தோட இன்னும் மோசமானது. புத்தராவது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டார். எல்லாமே ஒண்ணுதான், அந்த பிரம்மம் தான் சத்தியம், இந்த உலகம்லாம் போய் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் வேதங்களை ஏத்துக்க வச்சுட்டார். அப்பதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, அடுத்து இதெல்லாம் பகவானுடைய விருப்பப்படி நடக்கூடியது. ஒவ்வொரு நேரத்துக்கும் இடத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தாற் போல ஒவ்வொரு ஆச்சாரியர் அமைச்சு வச்சார். வேதங்களை தவறா பயன்படுத்தும் போது புத்தரா வந்து அதை நிப்பாட்டினார். அதுக்கப்புறம் வேதங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்காக ஆதிசங்கரை அமைச்சு வேதத்துல உள்ள விஷயங்களை வந்து எதிர்மறையா சொல்ல வச்சார். அதுக்கப்புறம் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வந்து இல்ல இல்ல எல்லாமே ஒண்ணு கிடையாது, பகவான் பகவான் வந்து பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா, அவரு நம்மள ஒண்ணு இல்ல, நம்ம வந்து அவருடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் பக்தியை குறித்து பிரச்சாரம் செய்தார். அவருடைய தத்துவம் விசிஷ்டா அத்வைதம் சொல்லுவாங்க. விசிஷ்டா அத்வைதம்னா அத்வைதத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. அவர் வந்து ராமானுஜர் ஏத்துட்டார், பிரம்மம் இருக்கு, ஆமா நாங்களும் ஏத்துக்கிறோம், ஆனா பிரம்மம் ஒன்னு கிடையாது, பிரம்மம் ஒரே சமயத்துல ஒன்றானது வேறானது. கிருஷ்ணர் வந்து பரபிரம்மம், நம்ம பிரம்மம், பரபிரம்மத்துக்கு பிரம்மத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பரபிரம்மம்னா மிக உன்னதமான பிரம்மம், பெரிய பிரம்மம், நம்ம குட்டி பிரம்மம், அந்த பிரம்மத்திட்டிருந்து வர குட்டி பிரம்மம் நம்ம பிரம்ம, குட்டி பிரம்மம் அது, அவர் பெரிய பிரம்மம், பரபிரம்மம் நம்ம குட்டி பிரம்மம். எப்படி ராமானுஜர் அதை வேறுபடுத்தி காமிச்சார்? ஆதிசங்கருடைய வழியிலே போய் வேதங்களை ஏற்றுக்க வச்சு அதுக்கு வந்து வைஷ்ணவ சித்தாந்தப்படி விளக்கம் கொடுத்தார். ஆதிசங்கர் வந்து கடவுளுக்கு எதிர்மாற விளக்கம் கொடுத்தார் இல்லையா, அதை ராமானுஜர் அப்படியே மாத்தினார், வைஷ்ணவா மாத்தினார். அதுக்கப்புறம் ஸ்ரீபாத மத்வாச்சாரியர், இன்னைக்கு வந்து மத்வாச்சாரியருடைய மறைவு தினம். இப்போ மத்வாச்சாரியர் கர்நாடக மாநிலத்தில் தோன்றினார். நான் முன்பே சொன்ன மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் தகுந்தாற் போல தன்னுடைய சேவகர்களை அமைச்சு வைக்கிறாங்க. அப்படி பகவானுடைய சேவகர்கள் ஒருத்தர் வாயு, அந்த வாயு தான் வாயுடைய அவதாரமா மத்வாச்சாரியர் கர்நாடக மாநிலத்தில் உடுப்பிங்கிற ஸ்தலம் இருக்கு. உடுப்பி கோயிலுக்கு அக்கா போயிருக்கீங்களா? உடுப்பி கிருஷ்ணர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உடுப்பி கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பார், உலகிட்டுதான் இருப்பார், ரொம்ப அழகு, அப்படி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல. அந்த உடுப்பி உடுப்பிக்கு பக்கத்துல பாத்தகா சேத்திரன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிருந்தீங்களா? சரி, பாத்தகா சேத்திரம். அந்த பாத்தகா சேத்திரத்துல அனந்தேஸ்வர்னு ஒரு கோயில் இருக்கு, பகவானுடைய கோயில் அனந்தேஸ்வர். அந்த அனந்தேஸ்வர் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய துளு பிராமண குலத்துல வந்த ஒரு ஒரு ஆச்சாரியர், துளு பிராமண குலத்துல மத்திய கேகப்பட்ட அப்படின்னு ஒரு பேர். இந்த மத்திய கேகப்பட்ட அப்படிங்கிறவருக்கும் வேதவதிங்கிறவருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கும். அவங்க ஒரு நாள் அந்த அனந்தேஸ்வர்ட்ட போய் பிரார்த்தனை செய்யும்போது பகவான் அவருக்கு வந்து வரம் கொடுப்பார், வெகு சீக்கிரமா அவங்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு. அந்த குழந்தை வந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மகா புருஷரா இருப்பார் அப்படின்னு சொல்லி பகவான் அவர் அவங்களை ஆசீர்வதிச்சார். எப்படி ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அவ்வளவு அழகு, அவ்வளவு தேஜஸ். குறிப்பா நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கும் ஆச்சாரியர் தோன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு மகா புருஷர் இங்க தோன்றாருன்னா அவருடைய உடல்ல 32 அடையாளங்கள் இருக்கும். 32 அடையாளங்கள், அவர் கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், அதெல்லாம் சில சில விசேஷமான சிறப்பு வாய்ந்த சில அடையாளங்கள்லாம் இருக்கும். ஒரு இவர் அந்த அடையாளங்கள்லாம் பார்த்தா இவர் ஒரு மகா புருஷர், இவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது, இவர் ஒரு சிறப்பா தேவலோகத்தில் உள்ள ஆன்மீக லோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது அது அந்த அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்கலாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே சிறந்த நிபுணர்கள், ஜோதிட நிபுணர்கள், வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க, பெரிய ஸ்காலர் பண்டிதர்கள்லாம். அவங்களாம் அந்த குழந்தைய வந்து பார்த்தாலே சொல்லிடுவாங்க, அந்த குழந்தையோட கண்ணு, காது, மூக்கு, கை இதெல்லாம் பார்த்தா, குறிப்பாக ஒரு மகாபுருஷோட கை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், முழங்கால் வரைக்கும் இருக்கும், இந்த மாதிரி சில சில அடையாளங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி 32 அடையாளங்கள் அவருடைய உடல்ல இருந்தது, அந்த குழந்தையோட உடல்ல இருந்தது. அப்போ ஒரு அப்போ வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தையா அவர் தோன்றினார். மத்திய கேகப்பட்டான்றவருக்கும் வேதவதிங்கிறவங்களுக்கும் அனந்தேஸ்வர் கோயில் பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்தது. அவங்க துளு பிராமண குலத்தில் வந்தவங்க. இப்படி அவர் குழந்தையா வந்தார். குழந்தையா இருக்கும்போதே அவர் ரொம்ப கூர்மையான புத்திசாலி, கூர்மையான புத்தி உள்ளவர். யாராவது அதை சொல்லிக் கொடுத்தா உடனே அதை புரிஞ்சுக்குவார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் அவரே பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா இருந்தார். குறிப்பா குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் சொல்லி தருவாங்க, ஆசிரியர் தான் சொல்லி தருவாங்க. ஆனா இவர் அவ்வளவு ஒரு கூர்மையான புத்தியும் சிறந்த அறிவாற்றலும் மிக்கவராக இருந்ததுனால இவருடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்குமே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இவருக்கு நாலேஜ் இருந்தது. சோ எப்படி அந்த குழந்தை வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு வாசுதேவன் பேர் வச்சாங்க. குழந்தையோட திருநாமம் வந்து குழந்தையா இருக்கும்போது வாசுதேவன் பேர். அப்போ ஒரு சமயம் என்ன ஆயிடுன்னா, அவங்க இவர் வந்து இவருடைய வாழ்க்கையில நிறைய அமானுஷ்யமான நிலைகள்லாம் பண்ணியிருக்காரு, அத்தியற்புத சக்தியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுல ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைவு கூறேன். ஒண்ணு, இவர் வந்து குழந்தையா இருக்கும்போது இவங்க அப்பா கொஞ்சம் பேர்ட்ட கடன் வாங்கியிருப்பார். அந்த கடன்காரங்களாம் வீட்டுக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்து கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்க வரும்போது அவங்க அப்பாட்ட அப்ப பணம் இருக்காது, ஏடா செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் வாசுதேவ் என்ன பண்ணுவார்னா, வெளியில் போய் கொஞ்சம் புளியங்கோட்டையை எடுத்துன்னு வருவார். புளியங்கோட்டை எடுத்து வந்து அவங்க கையில கொடுத்தா அது வந்து தங்க காசா மாறிடும். அதை கொண்டு போய் புளியங்கோட்டை எடுத்துன்னு வந்து அந்த புளியங்கோட்டையை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தோடனே அது தங்க காசா மாறிடும். அவங்க அப்பாக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இன்னொரு சமயம் ஒரு 5 வயது குழந்தையா இருந்தப்போ அவர் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன மலை குன்று இருக்கும். அந்த இப்ப நீங்க போனாலும் பார்க்கலாம், அந்த இதுல பாஜகா சேத்திரத்துல இங்க இருந்து நம்ம போனோம்னா, நம்ம வந்து முதல் கர்நாடகாவில் மங்களூர் போய் மங்களூர்ல இருந்து உடுப்பி போய் உடுப்பில இருந்து ஒரு 8 மைல் போனா அந்த இது வரும், பாஜகா சேத்திரம்னு ஒரு கிராமம், நல்ல அழகான கிராமம். அதுல வந்து ஒரு சின்ன மலை குன்று மாதிரி இருக்கும். அந்த மலை குன்று மேலே ஒரு விளையாடிட்டு இருப்பார் 5 வயசு பையன், இப்ப சின்ன பையன். அப்போ ஒரு பாம்பு வடிவில் ஒரு அசுரன் வந்து, மணிமான் ஒரு அசுரன், அந்த மணிமான் என்ன பண்ணுவான்னா பாம்பு வடிவில் கொத்துறதுக்காக வருவான். அப்போ என்ன பண்ணுவார், தன்னுடைய கால் கட்டை வரலால அவனை அந்த பாறையோட சேர்த்து ஒரு அமுத்து அமுத்துவார், அவன் அப்படியே இறந்து போயிடுவான். அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியாது இது நடக்கிறதெல்லாம், அவங்க அம்மா கீழே பக்கத்தில் நின்றுருப்பாங்க. அப்போ வாசுதேவ கூப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்காக, அவனுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக தன்னுடைய குழந்தைய கூப்பிடுறாங்க. அவர் வந்து அந்த மலை மேலே இருக்கார், அவங்க அம்மா கீழே இருக்காங்க, ஒரே ஜம்பில் அங்கிருந்து வந்துடுவார். ஏன்னா வாயுவோட அவதாரிலையா ஹனுமான் பீமன் மாதிரி அவ்வளோ ஒரு அமானுஷ்யமான சக்தி உடையவர் மதுவாச்சாரியர். ஒரே ஜம்ப்ல எப்படி ஹனுமான் வந்து பறந்து போவாரோ அதே மாதிரி ஒரே ஜம்ப்ல ஒரே குதியில அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு அவருடைய சில அமானுஷ்யமான சக்திகளும் லீலைகளும் குறிக்கக்கூடியது. எப்படி அவரை வந்து குருகுலத்தில் சேர்த்தாங்க. 12 வயசு வரும்போது குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்கார். அச்சுத பிரேக்ஷான்னு ஒரு சன்னியாசி, அவர் வந்து சங்கராச்சாரியருடைய வழியில் வரக்கூடியவர். கொஞ்ச நேரத்துக்கு மேலே சங்கராச்சாரியுடைய தத்துவம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அத்வைத தத்துவம். அந்த சங்கராச்சாரியருடைய வழியில் வரக்கூடிய ஒரு மாயாவாதி சன்னியாசி அச்சுத பிரேக்ஷா. இந்த அச்சுத பிரேக்ஷாவுடைய ஆசிரமத்தில் வாசுதேவ் வந்து படிச்சுட்டு இருக்கார். வெகு சீக்கிரமாகவே எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருவார், பயங்கர புத்திசாலி. அப்போ அவர் வந்து தீட்சை கொடுப்பார், மந்திர பிரதேசம் பண்ணி அவரை வந்து பூர்ண பிரஜாஸ் அப்படின்னு திருநாமம் கொடுக்குறார். பூர்ண பிரஜன் திருநாமம் கொடுத்து இவருடைய ஆற்றல், இவருடைய சாமர்த்தியம், இவருடைய புலமை இதெல்லாம் பார்த்து அவரை மடத்துக்கு அதிபதி ஆக்கிறார், மடாதிபர் ஆயிடுறார் சின்ன வயசுல, 12 வயசுலே. அப்போ அவருக்கு ரொம்ப என்ன விருப்பம்னா, அவருக்கு அவருடைய மனதில் என்ன தோணும்னா, பூர்ண பிரஜாசருக்கு நான் வந்து இந்த உலகத்தில் வந்த காரணம் என்னன்னா, நான் சாஸ்திரங்கள்லாம் படித்து ஜனங்களுக்கு அதை பற்றி போதிக்கணும். ஜனங்க வந்து அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய குழப்பத்திலையும் போலித்தனமான தத்துவங்களாலும் கவரப்பட்டிருக்காங்க. இவங்களை எப்பயாவது வைஷ்ணவ சித்தாந்தத்தை போதிக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ நான் சன்னியாசம் எடுத்துட்டாலும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சன்னியாசம் எடுக்க முடிவு பண்ணிடுவார். 12 வயசில் சன்னியாசம் எடுக்க முடிவு பண்ணிடுவார். அப்போ அவர் வீட்டை விட்டு போறேன்னது அவங்க அப்பா அம்மா வந்து அப்படி அழுவாங்க. ஏன்னா குழந்தைய இல்லாம தவம் இருந்து கிடைச்ச குழந்தை. அப்பா அம்மா வந்து ரொம்ப கெஞ்சி பார்ப்பாங்க, அழுது பார்ப்பாங்க. என்ன பண்ணார் சொல்லிடுவார், இல்லை இல்லை நான் போயிடுவேன், நான் சன்னியாசம் எடுத்துன்னு போறேன். கடைசியில் அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் போடுவார், சரி ஒரு நிபந்தனை, எனக்கு எங்களுக்கு வந்து நீ ஒரே பையன்தான், இன்னொரு குழந்தை வர வரைக்கும் நீங்க கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா வேண்டுகோள் வைப்பார். இவர் மத்வாச்சாரியும் சம்மதிச்சுவார், சரி நான் வந்து இன்னொரு குழந்தை வர வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்த உடனே ஒரு வீட்டை விட்டு போயிடுவார். அப்போ இவங்களை அந்த பற்றுதல் விடாது, இவங்க போய் அவரை வழி மறிச்சு அவங்க அப்பா திரும்ப அழுவார், இல்லை நீ எங்களுக்கு முதல் பையன், எங்களை விட்டு நீ போகக்கூடாது. இப்போ அவர் சொல்லுவாரு, இப்படிதான் பாத்தீங்களா, நீங்க என்ன சொன்னீங்க, ஒரே பையன் நீங்க, நான் போறேன்னு, சரி ஒரு குழந்தை வர வரைக்கும் இருங்க, நீங்க இந்த குழந்தை வந்துருச்சு அப்புறம் என்ன தடுக்கிறீங்க, என்னை விட்டுங்க நான் போறேன். அங்க அப்பா கெஞ்சுவாரு அழுவாரு, கடைசியில காலிலே விழுந்துருவார், பையன் காலிலே விழுந்துருவார், காலில் விழுந்து நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி காலை பிடிச்சிக்குவார். அப்போ ரொம்ப அழகா சொல்லுவார் மதுவாச்சாரியர், என்ன சொல்லுவார்னா, எப்ப வந்து ஒரு அப்பா தன்னுடைய தகப்பனுடைய பையனுடைய காலில் விழுறானோ அப்ப வந்து அந்த பையன் வந்து ஒன்னு சன்னியாசியா இருக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கணும். அப்ப நீங்க என் காலில் விழுந்து என்ன வந்து சன்னியாசி எடுத்து சொல்லி நீங்க என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அங்கிருந்து அப்படி கழிப்பிடுவார். ஏன்னா நீங்க எப்ப என் காலில் விழுந்தீங்களோ அப்பயே நான் வந்து உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம், நான் வந்து ஒரு சன்னியாசி எடுத்துன்னு போறேங்கிறதுக்காக தான் நான் போயிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வந்து அப்படி தகப்பனாருங்க, என் காலில் எப்படி விழலாம், அப்ப விழுந்துட்டீங்கன்னா நீங்களே என்ன சன்னியாசி எடுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவார். சோ இப்படி மதுவாச்சாரியர் சன்னியாசம் எடுத்துடுவார். சன்னியாசி எடுத்துட்டு பிரயாணம் செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் ரொம்ப சிரத்தையோட பிரயாணம் பண்ண வேண்டி இருந்தது. காரணம் என்னன்னா, ஆதிசங்கர் ஏற்கனவே பல இடங்களில் போய் பிரயாணம் பண்ணிட்டாரு, அவரை விட அதிகமாக பிரயாணம் பண்ணணும், அப்பதான் அந்த தத்துவத்தை எல்லாம் முறியடிக்க முடியும். ஆதிசங்கருடைய மாயாவாத தத்துவம் இல்லையா, கடவுள் நம்மளும் ஒண்ணுங்கிற தத்துவத்தை முறியடிக்கணும்னா அவர் எங்கெல்லாம் போயிருக்காரோ அந்த இடத்தையெல்லாம் போய் அவங்களில் அங்கே உள்ளவங்களெல்லாம் வாதத்தில் ஜெயிக்கணும், தர்க்கம் பண்ணி ஜெயிக்கணும். சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை அது. ஆதிசங்கருடைய பின்பற்றக்கூடியவங்களெல்லாம் தர்க்கம் பண்ணி ஜெயிக்கணும். அவன் பெரிய பலசாலியாகவும் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்களாகவும் சாஸ்திரமெல்லாம் இன்னும் நுணுக்கமாக தெரிஞ்சவங்களாக சாதாரணமான நபர்களால் அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. இப்போ மத்வாச்சாரியும் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. ஸோ மத்வாச்சாரி என்ன பண்ணுவார்னா, பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நேராக உடுப்பிலேருந்து கிளம்பி தென்னிந்தியா யாத்திரை வருவார், கன்னியாகுமரி வரைக்கும். வர வழியில் பல பல சங்கராச்சாரியுடைய பின்பற்றக்கூடிய சன்னியாசிகள் நிறைய பேர் அவங்களெல்லாம் ஜெயிச்சிருவார். தர்க்கம் பண்ணி அவங்க கூட தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி நிறைய பேர் புத்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவங்க, ஜெயின மதம், சீக்கிய மதம், அப்புறம் இந்த மாதிரி அருவாவாதம், நாத்திகம், இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் தர்க்கம் பண்ணி பெரிய பெரிய பண்டிதர்கள், வித்வான்கள், சன்னியாசிகள் அவங்களெல்லாம் ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிருவார். இவர்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது யாராலும், அந்த அளவுக்கு சாஸ்திரத்தில் இவர் ரொம்ப நுணுக்கமானவர், ரொம்ப கூர்மையானவர். அவருடைய சிறப்பு என்னன்னா, யார்கிட்டையும் விட்ட தத்துவத்தில் ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். எப்படி இவர் பல இடங்களில் யாத்திரை பண்ணி பல பல நபர்களை தன்னுடைய வாத திறமையினால் ஜெயிக்கிறார். அப்ப கோதாவரி கரையில் வரும்போது ரெண்டு பெரிய சன்னியாசிகள், அவங்க வந்து சங்கராச்சாரியர் பின்பற்றக்கூடிய பெரிய சன்னியாசிகள், அவங்க பெரிய பண்டிதர்கள், அவங்க ரெண்டு பேரும் இவர் கூட தர்க்கம் பண்ணுவாங்க. அப்படி தர்க்கம் பண்ணும்போது ரொம்ப நேரம் தர்க்கம் நடக்கும், அதுக்கப்புறம் அவங்கனால இவர்கிட்ட ஜெயிக்க முடியாம இவரை சரணடைஞ்சு இவருடைய சிஷ்யர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வைஷ்ணவத்தை தழுவிண்டு இவருடைய சிஷ்யர்களே பிரதானமான சிஷ்யர் ஆயிடும். ரெண்டு பேர் பத்மநாம தீர்த்தா நரகரி தீர்த்தான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மத்வாச்சாரியுடைய சிஷ்யர்களே முக்கியமான சிஷ்யர்கள். இவங்க பல சாஸ்திரங்களை வைஷ்ணவ சித்தாந்தப்படி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி மத்வாச்சாரியர் கோதாவரி கரையிலிருந்து பல இடங்களில் தர்க்கம் பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சு அவங்க எல்லாம் வைஷ்ணவத்துக்கு கொண்டு வர்றார். கிருஷ்ணர் தான் பகவான் சொல்லி கிருஷ்ண பக்தி ஏத்துக்க வைக்கிறதுக்கும் வைஷ்ணவத்தை பின்பற்ற வைக்கிறதுக்கும் அவர் கடினமா முயற்சி பண்ணார் பல இடங்களில் போய். அப்போ ஒரு கன்னியாகுமரி பக்கம் வந்தப்போ அங்க சில சங்கராச்சாரியரை பின்பற்றக்கூடியவங்கலாம் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து வைஷ்ணவ தர்மத்தை போதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்க பாஷ்யம் எங்க, உங்க சாஸ்திரத்துடைய வேதத்தை நீங்க பாஷ்யம் எழுதிருக்கீங்க, ஒரு சம்பிரதாயம்னா அதுக்கு வேதத்துக்கு பாஷ்யம் கொடுத்துருக்கணும், அப்பதான் அது அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயமா இருக்கும். அப்படி விட்ட பாஷ்யம் கேட்டாங்க, எங்க உங்க பாஷ்யம்? அப்ப மத்வாச்சி என்ன பண்ணாருன்னா, அப்படின்னா நான் வந்து வேதங்களுக்கு பாஷ்யம் எழுதணும், அப்ப நான் நேர போய் வியாசதேவரையே சந்திக்கணும், வியாசதேவரை போய் நேரில் சந்திக்கணுங்கிறதுக்காக அவரு கன்னியாகுமரியிலிருந்து பத்ரிநாத்துக்கு வர்றார். கன்னியாகுமரி பத்ரிநாத்துக்கு நடந்துதான் வரணும், அப்பெல்லாம் நடந்து வந்து பத்ரிநாத்ல வந்து வியாசதேவரை சந்திக்கிறதுக்காக வர்றார். அங்க வந்து ஒரு 7 வாரங்கள் கடுமையான தபம் இருக்க, சாப்பிடாம தூங்காம கடுமையான தபம். பத்ரிநாத்ல போனா பத்ரிநாராயண் கோயில் இருக்கும், அது கொஞ்சம் மேல மலை மேல ஏறி போனா வியாசருடைய குகை இருக்கும். அங்க உட்கார்ந்த வியாசர் வந்து பாகவத்கீதை பாகவதெல்லாம் எழுதினார். அந்த குகை இருக்கு, விநாயகருடைய குகை இருக்கும், கணபதியோட குகை, அதுக்கு பக்கத்துல வியாசருடைய குகை இருக்கு. எப்படி விநாயகர் வந்து வியாசர் சொல்ல சொல்ல அவர் எழுதுவார், ஒரு தந்தத்தை உடைச்சு அதை எப்படி எழுதினார் மகாபாரதம்லாம், அது இடத்துல இப்ப போனாலும் பார்க்கலாம். அலகானந்தா நதிக்கரையில் இருக்கு, கங்கை நதிக்கரையில் ஐஸ் அப்படியே உருகி வரும் கங்கை. சோ எப்படி மத்வாச்சாரியர் அங்க போய் சில வியாசரை நேருக்கு நேர் சந்திச்சார். அதனாலதான் மத்வாச்சாரியர் இந்த சம்பிரதாயத்தில், ஆக்சுவலி நம்ம சம்பிரதாயம் வந்து பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். கிருஷ்ணர் கிருஷ்ணர்ந்து முதல் வேத ஞானத்தை வந்து பிரம்மா கத்துன்றார், பிரம்மாட்டிருந்து நாரதர் கத்துன்றார், நாரதிருந்து வியாசர் கத்துக்கிறார், வியாசர் வந்து அந்த தத்துவத்தை மத்வாச்சாரியர் போதிச்சார். அப்படிதான் இந்த சம்பிரதாயத்தில் பிரம்ம மத்துவ, பிரம்ம நாரத வியாச மத்துவ, பிரம்மர் பிரம்மதேவர் நாரதர் வியாசர் மத்வாச்சாரி, இப்படி இந்த சாஸ்திர அறிவு வந்து வேத புராணங்களா பரம்பரை வழியா வருது குரு பரம்பரா மூலமா. அப்பதான் அது உண்மையான அறிவா இருக்கும், குரு பரம்பரை மூலமா வரணும், சும்மா ஏதோ யாரோ கற்பனை பண்ணி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்பதான் அது அதிகாரப்பூர்வமானதா இருக்கும். அப்ப வியாசரை வந்து நேரில் போய் சந்திச்சு மத்வாச்சாரியர் அப்ப பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருந்தார். நம்ம பகவத்கீதை படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருந்தார். அதை வியாசர்ட்ட காமிச்சார், வியாசர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது நீ வந்து இன்னும் விளக்கம் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்களுக்கு நீ விளக்கம் கொடுத்துடு, உபநிஷதங்கள் புராணங்கள் மகாபாரதம் பாகவதம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க சொல்லி மத்வாச்சாரியர் வியாசர் வந்து மத்வாச்சாரியருக்கு தீட்சை கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் ஒரு சாலக்கிராம் விக்கிரகம் ஒன்று தருவார், அஷ்ட சாலக்கிராம் விக்கிரகம் சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு விக்கிரகம் சாலக்கிராம் விக்கிரகம், அதை மத்வாட்ட கொடுத்து அதை வழிபாடு பண்ண சொல்வார். எப்படி மத்வாச்சாரியர் வட இந்தியாவில் போய் வியாசரை சந்திச்சுட்டு திரும்ப வரார், வர வழியிலே பீகார் ஒரிசா அசாம் இது மாதிரி பல இடங்களில் பல சன்னியாசியில தத்துவவாதி மாயாவாதிகளை ஜெயிக்கிறார் தன்னுடைய சாஸ்திர அறிவுனால. ஜெயிச்சுட்டு பல இடங்களில் இப்போ அவர் புகழ் பரவிட்டே வருது. மத்வாச்சாரியர் வந்து வைஷ்ணவத்தை ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார். எல்லாருமே யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் அவர் பார்க்குறாங்களோ அவங்களை எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தராக்கிடுறார், வைஷ்ணவத்துக்கு கொண்டு வந்துடுறார். இப்படி அவர் திரும்பவும் உடுப்பி வர கர்நாடகா வந்துடுறார். அப்போ ஒரு நாள் அவர் வந்து உடுப்பி உடுப்பியில் பக்கத்தில் கடற்கரை இருக்கு, அந்த கடற்கரையில் உட்காந்து ஒரு நாள் அவர் ரொம்ப அழகாக கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டு இருப்பார். அப்போ அந்த கடலில் வந்து ஒரு கப்பல் வரும், அந்த கப்பல் என்னன்னா ஒரு சுழலில் மாட்டிக்கும், கடலுக்கு நடுவில் ஒரு சிறு சுழல் ஏற்பட்டு அந்த சுழலில் கப்பல் மாட்டின்றும், கப்பல் உள்ள மாலுமி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் கப்பலை கரைக்கு சேர்த்த முடியாமல். அப்போ மத்வர் வந்து இன்னொரு அமாடுசியமான லீலை பண்ணுவார், அற்புதமான ஒரு சிறப்பான லீலை பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, கரையை உட்காந்துட்டு தன்னுடைய மேல ஒரு அங்கவஸ்திரம் போட்டிருப்பார் சதர். அந்த அங்கவஸ்திரம் எடுத்து இப்படி மேல சுத்துவார். அந்த காற்றுடைய வேகத்துல அந்த கப்பல் வந்து கரைக்கு வந்துடும், அந்த சுழல்ல இருந்து தப்பிச்சு கரைக்கு வந்துடும். வந்தோடனே அந்த கப்பல்ல இருந்த வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷமா மதுவர்கிட்ட வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, உங்களுக்கு என்ன வேணும், நாங்க வந்து இப்ப துவாரகால போய் வியாபாரம் பண்ணிட்டு வரோம், எங்கிட்ட நிறைய பொன் பொருள் நவரத்னங்கள் முத்துக்கள் மாணிக்கம் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்ன வேணா கேளுங்க நாங்க தரோம். அவர் சொன்னார், எங்க அதெல்லாம் வேண்டாம், உங்க கப்பல்ல ஒரு பெரிய கோபிச்சந்தனம் இருக்கும். கோபிச்சந்தனம் இப்ப நம்ம போட்டு கொள்ள மாதிரி கோபிச்சந்தனம் பெரிய கட்டி மாதிரி இருக்கும். கோபிச்சந்தனங்கிறது ஒரு கல் பாறை, கிருஷ்ணருடைய பாத துளி. துவாரகால பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் நடந்த இடங்கள்லாம் இப்போ அங்க போனா இந்த மாதிரிலாம் கிடைக்கும், கட்டி கட்டி கல் கல்லா இருக்கும். அது ஒரு பெரிய பாறை அதுல இருக்கும், அது எனக்கு வேணும்னு கேப்பார். உங்க கப்பல்ல ஒரு பெரிய கோபிச்சந்தனம் இருக்கு, அது எனக்கு வேணும். அப்பயா அதை எடுத்து அதை எடுக்கணும்னா, அந்த கல்லை தூக்கணும்னா, அந்த பாறையை தூக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 30 பேர் அது வேணும். அந்த கோபிச்சந்திரன் தூக்கிறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் வேணும்? 30 பேர். நாங்க போய் ஆள் கூட்டின்னு வரோம், நாங்க நீங்க ஆளெல்லாம் ஒண்ணு கூட்டின்னு வர வேண்டாம் அப்படின்னு மதுராசியர் அவரே ரொம்ப ஈஸியா தூக்கிட்டு வராது. அவ்வளவு பலம் இருக்கு, வாயுடைய அவதாரம் இல்லையா, ரொம்ப ஈஸியா தூக்கி அதை ரெண்டா உடைப்பார். அது ரெண்டா உடைச்சோடனே அந்த கோபிச்சந்திரக்குள்ள ரெண்டு விக்கிரகம் இருக்கும், ஒன்னு கிருஷ்ணருடைய விக்கிரகம், இன்னொன்னு பலராமனுடைய விக்கிரகம். அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை தான் உடுப்பி கோயில பிரைஷ்டே பண்ணுவார். அந்த விக்கிரகம் தான் இப்ப நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணருடைய விக்கிரகம். அது வந்து துவாரகால ருக்மணி தேவி வழிபாடு பண்ணிட்டு இருந்த விக்கிரகம். துவாரகால இருந்து கிருஷ்ணர் வந்து துவாரகால லீலையை முடிச்சு போகும்போது ருக்மணி தேவி அந்த கிருஷ்ணருடைய பாலகோபாலர் கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க, வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு விக்கிரகம் பலராமர். அந்த பலராம் விக்கிரகத்தை என்ன பண்ணுவார்னா, கடற்கரை பக்கத்திலே ஒரு கோயில பிரைஷ்டே பண்ணுவார். இந்த மாதிரி ரெண்டு விக்கிரகத்தையும் பிரைஷ்டே பண்ணி கிருஷ்ணரும் பலராமரையும் அங்க 8 மடங்களை நிறுவினார். 8 மடங்களை நிறுவி தன்னுடைய சிஷியர்களை பிரதானமான ஆட்கள் ஒவ்வொரு மடத்துக்கு அதிபராக போட்டு எந்தெந்த மாதிரி பூஜை பண்ணணும், என்னென்ன நாட்கள்ல விரதம் இருக்கணும், ஏகாதசி விரதம் இருக்கிறது, பூஜைகள் எப்படி செய்யறது, என்னென்ன ஸ்தோத்திரங்கள் பாடுறது, இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுறது, தேர் திருவிழா நடத்துறது, வரவங்களுக்கு அன்னதானம் செய்யறது. இப்ப போனாலும் முடிப்பில பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பேர் வந்தாலும். உலகத்துல வந்து உடுப்பில வந்து பிரசாத விநியோகம் நிக்கவே நிக்காது, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் மத்வாச்சாரியர். இப்படி உடுப்பி கோயில நிறுவி தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் அதுல அமர்த்தி எல்லாம் வேலையும் பகவான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் திரும்பவும் மத்வாச்சாரியர் பல இடங்களில் பிரயாணம் செய்வார். பிரயாணம் செய்து பல பல சன்னியாசிகள், அத்வைதிகள், மாயாவாதிகள், கடவுள் நம்மள ஒன்றுன்னு சொல்றவங்க, நான் தான் கடவுள்னு சொல்றவங்க, இந்த மாதிரி நிறைய தத்துவம் பேசக்கூடிய அந்த மாயாவாதிகள் எல்லாம் மத்வாச்சாரியர் ஜெயிச்சிடுவார். இன்னொரு சமயம் மத்வாச்சாரியர் திரும்ப ஒரு தடவை வியாசரை சந்திக்கணும்னு விரும்புறார். ஏற்கனவே ஒரு தடவை போய் வியாசரை சந்திச்சுட்டு வந்தார். திரும்ப ஒருக்க அவரை சந்திச்சு அவருடைய ஆசீர்வாதம் பெறணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு தடவை வியாசர் வந்து சரி மத்வாச்சாரியர் வந்து வியாசரை சந்திக்கிறதுக்காக போவார். அப்ப இன்னும் அமானுஷ்யமான லீலைகள்லாம் பண்ணுவார். மத்வாச்சாரியர் வந்து ஒரு சன்னியாசியா இருந்தாலும் அவருடைய உடல் பலம், அவருடைய வேகம், அவருடைய விவேகம் எல்லாம் பார்த்தா அவருக்கு நிறைய அற்புதமான சக்திகள்லாம் இருந்தது. மலை மேல ஏறுறது, அப்புறம் நீச்சல் பண்றது, குஸ்தி பண்றது, இதுல எல்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். ஒரு சமயம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, காட்டு வழியா போயிட்டு இருப்பார், இதுக்கு அந்த பதிலாம் காடு தான் எல்லா பக்கம். அப்படி வியாசரை சந்திக்கிறது காட்டுல போகும்போது அவருடைய சிஷ்யர் கூட வந்துட்டே இருப்பார். அப்ப ஒரு புலி வந்து அவரை துரத்தும், புலி காட்டுப்புலி. அந்த சிஷ்யர் பயந்து போய் மதுராச்சாரியிட்ட பின்னாடி ஓடி வந்துருவார். மதுராச்சாரியர் என்ன பண்ணுவார்னா, அந்த புலியோட வாழை பிடிச்சி வேகமா சுத்தி தன்னுடைய கால்கடியில் இருந்து தூக்கி வீசுவார். புலிய புலி கூட சண்டை போடுவார், புலியை தூக்கி வீசிடுவார், புலி ஓடிடும். இன்னொரு சமயம் அப்படி வியாசரை சந்திக்க போகும்போது நிறைய கொள்ளை கூட்டுக்காரங்க இவங்களை சுத்திடுவாங்க, கொள்ளை அடிக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சுத்தி இவங்கள்ட்ட வழி மறிச்சு தொந்தரவு பண்ணுவாங்க. அப்ப மதுராச்சாரியர் அவங்க கூட சண்டை போடுவார். கொஞ்சம் அவருடைய துண்டு எடுத்து அதுல உருட்டி பந்து மாதிரி ஆக்கி அதை வச்சு எல்லாரையும் விளாசிடுவார். எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடிடுவாங்க கொள்ளைக்காரங்களா. இப்படி மத்வாச்சாரியர் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார். இன்னொரு சமயம் மத்வாச்சாரியர் வந்து ஒரு இடத்துல வியாசரை சந்திக்க போகும்போது தான் ஒரு இடத்துல நதி கடக்கணும், ஒரு நதி ஆறு ஓடிட்டு இருக்கும், அந்த ஆறு கடக்கணும். அந்த ஆறு ஆற்றங்கரையில ஆற்றுக்கு இந்த பக்கம் முஸ்லீம்கள் இருப்பாங்க, அந்த பக்கம் இந்துக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஆற்றை கடந்து இந்துக்கள் அந்த பக்கம் வரக்கூடாது, இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆத்த கடந்தாதான் அந்த பக்கம் போக முடியும். ஆனா மத்வாச்சாரி ஆத்த கடந்து போறதுக்கு முஸ்லீம்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ஜலாலுதீன் கில்ஜின்னு ஒரு இஸ்லாம் ராஜா இருந்தார், நீங்க வரலாறுல படிச்சீங்கன்னா தெரியும். ஜலாலுதீன் கில்ஜி தான் அப்ப அங்க நவாபா இருந்தார். அவருடைய காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க, மத்வாச்சாரியர் வந்து நதியை கடந்து போறதுக்கு படகெல்லாம் தரமாட்டாங்க, போட்டு தரமாட்டாங்க, விடமாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இப்ப மத்வாச்சாரி என்ன பண்ணுவாருன்னா, அவரை தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி போவார் அவரோட சிஷியர்கள்லாம். அப்ப இவங்களை அவர் கைது பண்ணிடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து, நீங்க வந்து அரச கட்டளை மீறி இந்த நதியை கடந்து போறீங்க, உங்களை வந்து நான் மன்னர் முன்னாடி கொண்டு நிப்பாட்ட போறோம், சரி நான் வரேன் போலாம், நான் உங்க மன்னரை பார்க்கணும் அப்படின்னு தைரியமா வருவார் மத்வாச்சாரி. தைரியமா வந்து நவாப் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க ஹலாலுதீன் ஹலாலுதீன் கில்ஜி. அவன் முன்னாடி நிப்பாட்டினோடனே அவன் கேள்வி கேட்பான். அப்ப மத்வாச்சாரி என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து மரணத்துக்கு கண்டல பயம் கிடையாது, எனக்கு உன்னை கண்டு பயம் கிடையாது, நான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி பண்றேன், எனக்கு பக்தி மேல நம்பிக்கை இருக்கு, நான் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்ன உன்னால என்ன கொல்ல முடியும் நினைக்கிறியா அப்படின்னு தைரியமா பேசு. அப்ப அந்த ராஜா வந்து அதிர்ந்து போயிடுவான், பயந்துடுவான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும், இந்த சாது வந்து இவ்வளவு துணிவா பேசுறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ விஷயமெல்லாம் இருக்கும் அப்படின்னு நவாப் வந்து ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசுவார். பேசி நிறைய தத்துவங்களை அவர்கிட்ட கேட்டுக்கிறார். கேட்டதுக்கு அப்புறம் நவாப் என்ன பண்றாரு, உங்களுக்கு நிறைய சன்மானம் கொடுக்குறேண்ணா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அவர் சொல்ல, நான் ஒரு சன்னியாசி, எனக்கு என்ன சன்மானம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் நதியை கடந்து போனா போதும் அப்படின்னு நவாப் நவாப் ரொம்ப நேரம் சாஸ்திரங்கள்லாம் பேசிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார் அவர் மத்வாச்சாரியர். அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்தியிருக்கார், நிறைய இடங்களில் போய் தர்க்கம் செய்து நிறைய பேர் வைஷ்ணவத்தில் மாத்தியிருக்கார். அவர் மட்டும் இல்லைன்னா, மத்வாச்சாரியர் மட்டும் வரலைன்னா, இந்நேரம் எல்லாருமே கடவுள் நம்ம தான் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பயே ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கடவுள் கிடையாது, நம்ம தான் கடவுள், நம்மளும் கடவுள் ஒன்று, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ மத்வாச்சாரியர் ராமானுஜாச்சாரியெல்லாம் வரலைன்னா வைஷ்ணவமே இல்லாமல் போயிருக்கு. கிருஷ்ணன்னா யார், பக்தினா என்ன, ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அதான் அவருடைய போதனை இருக்கு. மத்வாச்சாரியுடைய போதனையில் ஒரு 9 தத்துவம் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். கிருஷ்ண அவருடைய முதல் போதனை அதுதான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவர் அந்த கிருஷ்ணரை வந்து வேதங்கள் மூலமா நம்ம அறிய முடியும், வேதங்களை படிக்கிறது மூலமா கிருஷ்ணரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் பொய் இல்லை, உண்மைதான். ஆதிசங்கர் என்ன சொன்னாரு, இந்த உலகம் பொய்னாரு. மத்வாச்சாரியர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இந்த உலகம் பொய் இல்லை, உண்மைதான். ஏன், எப்படி இது பொய்னு சொல்ல முடியும், எல்லாமே இருக்குமே, நம்ம இருக்கோம், இந்த உலகம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இது பொய் கிடையாது. ஆனா என்னது, தற்காலிகமானது. இந்த உலகம் பொய்னா பொய்னது இல்லைன்னு அர்த்தம், இந்த உலகமே கிடையாது அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னா எப்படி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், மலைகளை பார்க்குறோம், சமுத்திரத்தை பார்க்குறோம், நீர்களை பார்க்குறோம், காற்று எல்லாமே இருக்கு, நமக்கு இந்த உடல் ஆத்மா இருக்கு. அப்படி அதனால என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் பொய்னு அர்த்தம் இல்லை. அவர் பொய்னு சொன்னார், பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா, ஜெகம் மித்யா, மித்தியான பொய். ஆனா இவர் என்ன சொல்றார், ஜெகம் பொய் கிடையாது, ஜெகம் இருக்கு, ஜெகம் உண்மை, ஆனா தற்காலிகமானது, நிரந்தரமானது இல்லை. அப்புறம் ஜீவாத்மாவும் கிருஷ்ணரும் ஒன்னு கிடையாது, அதான் இவருடைய தத்துவம். தைதம், தைதம்னா ரெண்டு. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா, இல்ல எங்கேயாவது படம் ஏதாவது பாத்தீங்கன்னா, டிவிலயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ எங்காவது, ஆதிசங்கருடைய படம் பாத்தீங்கன்னா இப்படி கை வச்சுட்டு இருப்பார் ஒன்னு, அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். மத்வாச்சாரியர் பார்த்தா இப்படி வச்சுட்டு இருப்பார். நமக்கு பொதுவாக அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆர் தான் தெரியும் இல்லையா, அறிஞர் அண்ணா இப்படி வச்சிருப்பார், எம்ஜிஆர் இப்படி வச்சிருப்பார், அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க வச்சிருந்த நோக்கம் வேற, எம்ஜிஆர் இப்படி வச்சிருந்தானா ரெட்டையில ஓட்டு போடுங்கிறது தான் வச்சிருந்தாரு. நம்ம வந்து மத்வாச்சாரி இப்படி வச்சிருந்தானா அவர் ரெட்டையில ஓட்டு போட சொல்ல நினைச்சுக்கூடாது. மத்வாச்சாரி எப்படி சொன்னாருன்னா, ரெண்டு காமிச்சாருனா, அது என்ன அர்த்தம்னா, ரெண்டு என்ன, ஜீவாத்மா பரமாத்மா வேற வேற. இதுனா ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு. அப்ப ஆதிசங்கருடைய தத்துவம் ஒண்ணு, இவர் இல்ல கிடையாது ரெண்டு. ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று ஆக முடியாது, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற. பரமாத்மாட்டிருந்து ஜீவாத்மா வந்தாலும் பகவான் இருந்தா இந்த உயிர்வாழிகள் தோன்றாங்க, ஆனாலும் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது, அவங்க வேற இவங்க வேற. நத்தே வாகம் ஜாதுநாசம் நத்தம் நேமே ஜனாதிபா, கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில் 2nd அத்தியாயத்தில், அர்ஜுனா நீயோ நானோ இங்குள்ள மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒன்னும் இல்லை, நம்ம யாரும் இல்லாமலுக்கு போறதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், முன்னாடி இருந்திருக்கும், இப்போ இருக்கும், இனியும் இனியும் இருக்க போறோம். அப்ப எங்க ஒன்றாயிருக்க, எங்க இருக்க இடம், யாருமே ஒன்றாகிறது இல்லை, தனித்தனியா தான் இருக்க முடியும். ஒருவேளை ஜீவாத்மா முக்தி அடைந்தா கூட, இந்த இந்த உடலை விட்டு போனா கூட ஆத்மீக லோகத்தில் பகவான் கூட ஒன்றாயிட முடியாது, அங்கேயும் தனித்துவம் இருக்கும், செப்பரேட்டா தான் இருப்பாரு, தனித்துவம் தான் இருக்கும், பகவான் கூட ஒன்றாயிடுறது இல்லை. அதனாலதான் சொல்றார் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற ஒண்ணு கிடையாது. அப்புறம் ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்னன்னு சொல்றார், ஜீவாத்மாவுடைய சொரூபம் பகவானுக்கு சேவை பண்றது. ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், நம்முடைய உண்மையான சொரூப சித்தி அதுதான். நம்முடைய உண்மையான வேலையை பகவானுக்கு சேவை பண்றதுதான். அதை மறந்துட்டதுனாலதான் இந்த உலகத்துல இந்த உடல் எடுத்து யாருக்கு இல்லாம சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்முடைய இயல்பான நிலை என்னது, ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். அப்புறம் ரெண்டு விதமான ஜீவாத்மாக்கள் இருக்காங்க நம்ம உடல்ல. ஜீவாத்மா இருக்குல்லையே, அந்த ஆத்மாக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு, ரெண்டு விதமான ஆத்மா இருக்கு. ஒன்னு முக்தி பெற்ற ஆத்மா, இன்னொன்னு கட்டுண்ட நிலையில் வாழக்கூடிய ஆத்மா. கிருஷ்ணனுடைய வைகுண்ட லோகத்தில் உள்ள ஆத்மால முக்தி பெற்ற ஆத்மா, இங்க நம்ம வந்து செயல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள கட்டுண்ட ஆத்மா. இந்த மாதிரி கட்டுண்ட ஆத்மாவும் இருக்காங்க, முக்தி பெற்ற ஆத்மாவும் இருக்காங்க, ரெண்டு விதமான ஆத்மா இருக்காங்க. அது சொல்றாரு முக்தினா என்னது, அது அழகா சொல்றாரு. முக்தினா என்னன்னா கிருஷ்ணனுடைய பாதங்களை சரணடைறது, அவருடைய சேவையில் ஈடுபடுறது, அவரோட உறவு கொள்றது, இதுதான் முக்தி. முக்தினா கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களில் சரணடைஞ்சு அவருக்கு சேவை பண்ணி நமக்கும் அவருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறது தான் எஜமான சேவகன். அப்புறம் தூய்மையான பக்தி தொண்டு தான், தூய்மையான பக்தி தான் பகவானுக்கு நமக்கு உறவை ஏற்படுத்துங்கிறார். வேற எதுலையும் நம்ம பகவான் கூட உறவு கொள்ளவே முடியாது. கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லிட்டு உறவு கொள்ள முடியுமா, முடியாது. பக்தி பண்ணா உறவு கொள்ளலாம். யசோதா, நந்த மகாராஜ், வசுதேவர், தேவகி, அர்ஜுனன், இவங்களா கிருஷ்ணரோட உறவு கொண்டாங்க இல்லையா, எதனால உறவு கொண்டாங்க, பக்தி இருந்ததுனால. அப்ப என்ன சொல்றார், பக்தி தான் உறவு, கிருஷ்ணர் கூட உறவு கொள்றதுக்கு ஒரே வழி, வேற வழி கிடையாது. பக்தி இல்லாம பாருங்கதான் மதுவாச்சாரியர் இது ரெண்டு வச்சிருப்பாரு. பக்தி இல்லாம நம்ம கிருஷ்ணர் கூட உறவு கொள்ள முடியாது, அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், அந்த பரம சத்தியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வேத அதிகாரப்பூர்வமான வேதங்களாலும் அப்புறம் நேரடியா பக்தி செய்யற முயற்சியினாலையும் அறிய முடியும், அணுக முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பகவானை வந்து குருட்டிருந்து, ஆன்மீக குருட்டிருந்து சாஸ்திரங்களை கேட்டுக்கிறதுனாலையும் அவருக்கு பக்தி செய்து அந்த பக்தி செய்வதன் மூலமாகவும் அவர் அணுக முடியும். இதுதான் அவருடைய தத்துவம். இந்த ஒன்பது தத்துவம், இந்த ஒன்பது அவருடைய சாரம், அவருடைய பிரச்சாரத்தினுடைய சாரம் இந்த ஒன்பது தான். இதுல எல்லாம் வந்துருச்சே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு கிடையாது, ஜீவாத்மாவுடைய சுரூபம் அவருக்கு சேவை பண்ண வேண்டியது. எப்படி மதுவாச்சாரியர் வந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்து நிறைய பேர் வைஷ்ணவத்துக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் இவரை பின்பற்றக்கூடிய தத்துவவாதின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து சூன்யவாதி, அப்புறம் மாயாவாதி, ஆதிசங்கர் பின்பற்றக்கூடிய மாயாவாதி, மதுவாச்சாரியர் பின்பற்றக்கூடிய தத்துவவாதி. தத்துவத்தில் சாஸ்திரத்தில எல்லாம் அப்படி பெரிய பாண்டித்யமா இருப்பாங்க. யார் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் தோத்துடுவாங்க. எப்படி மதுவாச்சாரியர் வந்து அவ்வளவு சிறப்பா பிரச்சாரம் செய்து கிருஷ்ண பக்திய பரப்பினார். அதனாலதான் இன்றைக்கும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பண்ண முடியும், இல்லாட்டி இப்படி எல்லாம் நம்ம கிருஷ்ண பக்தி பண்றது வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி மதுவாச்சாரியர் இந்த உலகத்துல லீலைகள் பண்ணி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் இங்க இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அனந்தேஸ்வர் கோயில்ல அவர் வந்து ஒரு தைத்திரேய உபநிஷத்துக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடுவார். நிறைய உபநிஷதங்கள், புராணங்கள், பகவத்கீதை, இதுக்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்திருக்கார். எல்லாம் வைஷ்ணவ சித்தாந்தப்படி விளக்கம் கொடுத்திருக்கார். இன்னைக்கு அவருடைய மறைவு தினம். ஸோ அவரெல்லாம் வந்து நமக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம எப்படி இந்த ஒன்பது விஷயம் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறோமே, கிருஷ்ணர் தான் பகவான், அவருக்கு சேவைப்பட்டதா நம்முடைய இயல்பான நிலை, ஜீவாத்மா பரமாத்மா வேற, இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கல நமக்கு தெரியாது. அதனால தான் பகவான் அந்த மாதிரி ஆச்சாரியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தில் நம்ம போன வாரம் ஜனக மகாராஜை பற்றி பார்த்து படித்த மாதிரி ஒரு உதாரணமாக வாழ்ந்து காமிச்சார். எப்படி பற்று இல்லாமல் வாழ்றது, எப்படி பகவான் மேலே பக்தி செய்யறது, அது மாதிரி மதுவாச்சாரியர் சாஸ்திர விதிகளை எப்படி நம்ம பின்பற்றுறது, பூஜைகள் எப்படி செய்யறது, ஏகாதசி விரதம் எப்படி இருக்கிறது, எப்படி பகவான் மேலே அன்பு செய்யறது, இதெல்லாம் நம்ம காமிச்சிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. எப்படி நம்ம மதுவாச்சாரியருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். ராமானுஜர் வந்து மதுவாச்சாரிக்கு முன்னாடி வந்தார், அதுக்கப்புறம் மதுவாச்சாரியர் வந்தார். ஆமா, பீஷ்மர் தோன்றிய தினம். இது கொஞ்ச நாள் மகர சங்கராந்தின்னு ஒண்ணு வந்தது இல்லையா, மகர சங்கராந்தி அன்னைக்கு பீஷ்மருடைய மறைவு தினம் அன்றுதான். மகர சங்கராந்திங்கிறது என்னன்னா, மகர சங்கராந்திங்கிறது சூரியன் வந்து மகர கிரகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. மகர கிரகம் வந்து சனியோடைய, சூரியன் வந்து சனியோடைய புதல்வர், சனி பகவான் சனி தேவன் வந்து சூரியனுடைய புதல்வர். சூரிய சனியோடைய நெருக்கமான நண்பன் வந்து மகரம், மகர கிரகம். அந்த மகர ராசிக்கு சூரியன் பெயர் தான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அன்றிலிருந்து உத்தராயணம் தொடங்குது. உத்தராயணங்கிறது சூரியன் வடக்கு திசையை நோக்கி போறது. 6 மாத காலம் சூரியன் வடக்கு திசை நோக்கி போகும், 6 மாத காலம் சூரியன் தெற்கு திசை நோக்கி போகும். அது உத்தராயணம், தட்சிணாயணம் சொல்லுவாங்க. அந்த உத்தராயணங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களமானது. உத்தராயணங்கிறது தேவருடைய பகல் பொழுது. நம்ம முந்தைய உபன்யாசத்தில் படிச்சுங்க, தேவர்ல நமக்கு வந்து தேவர்களுக்கு 6 மாசம், நமக்கு 1 நாள். அப்ப தேவர்களுக்கு 6 மாச காலம் வந்து உத்தராயணம் இருக்கும்போது நமக்கு பகல், இல்ல அவங்களுக்கு பகல் 1 நாள் ஃபுல்லா. அப்புறம் இரவு தட்சிணாயணம், நமக்கு 6 மாசம், அவங்களுக்கு 1 இரவு. அவங்களுக்கு 1 இரவு தட்சிணாயணம், நமக்கு 6 மாசம். அவங்களுக்கு 1 உத்தராயணம், 1 பகல், 6 மாசம் நமக்கு வருது இல்லையா. சோ எப்படி அந்த உத்தராயணங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களமான நாள். அது வந்து மகர சங்கராந்தி அன்னைக்கு தொடங்கும். அது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. அதனாலதான் வேத காலத்துல வந்து இங்கெல்லாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. உத்தராயண அன்னைக்கு சூரியனை வழிபாடு பண்றாங்க. பாத்தீங்களா, சூரியனுக்கு ஏன் பொங்கல் வைக்கிறாங்கன்னு, அன்னைக்கு சூரியன் வந்து வடக்கு திசை நோக்கி போய் உத்தராயணம் தொடங்குது. அது ரொம்ப மங்களமான நாள். சோ எப்படி அன்னைக்குதான் வந்து பீஷ்மர் அந்த உடலை விட்டார். பீஷ்மர் வந்து வெறுமனே கிருஷ்ணரை தரிசிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார். பீஷ்மருக்கு ஏற்கனவே வரம் இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு சிடி கொடுத்திருந்தேன், அதுல அந்த கதையெல்லாம் போட்டு சொல்லியிருக்கேன். அவருக்கு என்ன வரம் கொடுத்திருக்குன்னா, அவர் விரும்பும் போது இந்த உடலை விடலாம். ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கிருஷ்ணோட எல்லாமே கிருஷ்ணோட விருப்பப்படி தான் நடக்கும். சாஸ்திரத்துல கிருஷ்ணோட அனுமதி இல்லாம விருப்பம் இல்லாம எதுவுமே நடக்காது. சோ கிருஷ்ணர் பீஷ்மரை வச்சுட்டு இருந்தார். அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தார். அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிறது என்ன சாதாரணமா குஷன் பெட்ல படுத்துக்கிற மாதிரி இல்ல, எவ்வளவு வேதனை இருக்கும் அம்பு படுக்கையில வந்து படுத்துட்டு இருக்க. தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா அம்பா இருக்கு. அம்புக்குள்ள கை விரல் கூட போக முடியாது, அவ்வளவு அம்பு குத்தி இருந்தது. அதுல படுத்துட்டு இருந்தார் பீஷ்மர். வெறுமனே கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அவரை பார்த்துட்டே இந்த உடலை விடணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஏன் அவர் அவ்வளவு நாள் வச்சிருந்தாரு, யுதிஷ்டிர மகாராஜாக்கு ரொம்ப வருத்தமாயிடும். இந்த யுத்தம் முடிஞ்சது, மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுன்னு அர்ஜுனனுக்கு எப்படி வருத்தம் வந்தது, யுத்தம் செய்யும் போது அர்ஜுனுக்கு வருத்தம் வந்துருச்சு. அதனால யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, இந்த யுத்தம் வந்து அநியாயமானது, நான் செய்ய மாட்டேன், நிறைய பேர் இறந்து போயிடுவாங்கன்னு. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பகவத்கீதையை சொல்லி அர்ஜுனனை சமாதானப்படுத்திட்டாரு. ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன ஆகுவார்னா, மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரணபூமியில வந்தா எங்க பார்த்தாலும் ரத்தம் ஆறு ஓடிட்டு இருக்கு. குதிரை, யானை, மனுஷங்க எல்லாருமே செத்து அந்த அந்த இடம் பூரா ரத்தம் ஆறு பேருக்கு எடுத்து ஓடும். அதை பார்த்தோன்னே யுதிஷ்டிர மகாராஜ் ரொம்ப கவலையாடு. நான் ஒருத்தன் வந்து ராஜா ஆகிறதுக்கு இவ்வளவு பேர் கொண்டுட்டேன், பெரிய பாவி அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவேன். யார் சொன்னாலும் சமாதானம் படுத்தவே முடியாது. அவரை யாசர், கிருஷ்ணர் எல்லாரும் சமாதானம் படுத்துவாங்க, யுதிஷ்டிர சமாதானம் ஆகவே மாட்டார். கடைசியில கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், பீஷ்மர் கூட்டிட்டு வருவார். அப்ப பீஷ்மர் வந்து அவருக்கு ஆன்மீக அறிவு போட்டுவார். எப்படி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னாரோ அதே மாதிரி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு நிறைய அறிவுரை போட்டுவார். மகாபாரத்தில் ஒரு பெரிய அத்தியாயமே இருக்கு பீஷ்ம கீதைன்னு சொல்லிட்டு. பீஷ்மர் வந்து யுதிஷ்டர் நிறைய கேள்வி கேட்பார் பீஷ்மர்ட்ட, ராஜ தர்மம் என்ன, குல தர்மம் என்ன, பெண்களுடைய தர்மம் என்ன, வர்ணாசிரம் தர்மம் என்ன, என்னென்ன தர்மத்தை எப்படி எப்படி செய்யணும், ஒரு ராஜா எப்படி ஆட்சி பண்ணணும், இதெல்லாம் பீஷ்மர் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். அம்புபடிகள் படுத்துட்டு இவ்வளவு விஷயங்களும் எல்லா வேதங்களுடைய ரகசியத்தையும் பீஷ்மர் வந்து யுதிஷ்டிர மகாராஜுக்கு போதிக்கிறார். போதிச்சுட்டு அன்னைக்கு கரெக்டா மகர சங்கராந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை பார்த்துட்டே அந்த உடலை விட்டு கிருஷ்ணோட உலகத்துக்கு போயிடுவார். அவர் தோன்றது பீஷ்ம அஷ்டமி அன்னைக்கு, அஷ்டமி அன்னைக்கு தோன்றினார். கங்காதேவிக்கும் சந்திர மகாராஜுக்கும் குழந்தைய வந்தார், அதுதான் பீஷ்ம அஷ்டமின்னு சொல்றேன். வேற கேள்விகள் சந்தேகங்கள் எப்படி, நம்ம மத்வாச்சாரியருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம், அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், நமக்கும் பகவான் மேல நல்ல பக்தி வரணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும், எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ மத்வாச்சாரியாக்கி, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு, ஜெய். வேற ஏதாவது கேள்விகள்?